ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى وقال صلى الله عليه وسلم فيما يرويه عنه أبو هريرة رضي الله عنه لما خلق الله عز وجل الجنة والنار أرسل جبريل يعني إلى الجنة فقال انظر إليها وإلى ما أعددت لأهلها فيها فجاء فنظر إليها وإلى ما أعد الله عز وجل لأهلها فيها فرجع إليه فقال وعزتك لا يسمع بها أحد إلا دخلها فأمر بها فحجبت بالمكاره وقال ارجع إليها فانظر إليها فرجع فإذا هي قد حجبت بالمكاره فقال لقد خشيت ألا يدخلها أحد قال فانظر إلى النار وإلى ما أعددت لأهلها فيها فجاءها فنظر إليها وإلى ما أعد لأهلها فيها فإذا هي يركب بعضه بعضا فرجع إليه فقال وعزتك لا فقال وعزتك لا يسمع بها أحد فيدخلها فأمر بها فحفت بالشهوات وقال له يرجع إليها فنظر إليها فإذا هي قد حفت بالشهوات فرجع إليه فقال وعزتك لقد خشيت ألا ينجو منها أحد إلا دخلها قال الإمام الترمذي رحمه الله هذا حديث حسن صحيح அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே இந்த தர்பியா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் நல்ல விஷயங்களை சொல்வதன் மூலமாக அந்த விஷயங்களை ஏற்று நடக்கின்ற நல்ல வாய்ப்பை தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக அவன் அச்சத்தை நமக்கு தந்து பாவங்களை விட்டு நம்மை தடுத்துக் கொள்வானாக இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்தி உலக சோதனைகளை நமக்கு இலகுவாக்கி தருவானாக நல்ல அமல்களை அதிகப்படுத்தி தந்து சொர்க்கத்தில் நுழைகின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக அன்பிற்குரியவர்களே இந்த நேரத்திலே நான் எனக்காகவும் உங்களுக்காகவும் எடுத்துக்கொண்ட தலைப்பு மன ஆசையை மன இச்சையை மனதை கட்டுப்படுத்துவது கொண்டு இம்மை மறுமையின் வெற்றியை அடையலாம் என்ற தலைப்பு பொதுவாக இன்று நாம் இஸ்லாமிய நல்லுரைகளை பல தலைப்புகளிலே கேட்டு பயன்பெற்று வருகிறோம் ஒரு சில அடிப்படை விஷயங்களை குறித்து ஆழமாக அறியாத காரணத்தாலும் அல்லது அறிந்திருந்தாலும் அதை வாழ்க்கையிலே மேற்கொள்ளாத காரணத்தாலும் கடைபிடிக்காத காரணத்தாலும் அல்லது மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அதற்கான முறையான பயிற்சி இல்லாத காரணத்தாலும் பல மார்க்க விஷயங்களிலே நாம் இன்று வரை குறைவுள்ளவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். நான் பேசுற விஷயம் புரியுதா உங்களுக்கு? சில விஷயங்கள் தெரிகிறது, செய்யக்கூடாது என்று தெரிகிறது, செய்ய வேண்டும் என்று தெரிகிறது, ஆனால் எடுத்து நடக்க முடியவில்லை. சரியா இல்லையா? அதற்கு என்ன காரணம்? அதற்குண்டான அதற்குரிய முறையான பயிற்சி இல்லை. உதாரணத்திற்கு ஒரு வாகனம், அதை எப்படி ஓட்டுவது என்று தெரியும். உதாரணத்துக்கு ஒரு பைக் இருக்கிறது, இந்த பைக் எப்படி ஓட்ட வேண்டும், கிளர்ச் கீர் எல்லாம் தெரியும். ஆனால் அதற்கான பயிற்சி எடுத்தால்தான் அதை ஓட்ட முடியும். அதுபோன்றுதான் இன்று மார்க்கத்திலே ஹலால் ஹராம் தெரிந்திருக்கிறோம். பார்ப்பது கூடாது, கேட்பது கூடாது, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்ற இல்ம் இருக்கிறது, ஆனால் பயிற்சி இல்லை. ஆகவே மார்க்க அடிப்படைகளை பின்பற்றுவதிலே பெரிய பின்னடைவை நம் சமூகத்திலே பார்க்கிறோம். இந்த ஒரு காரணத்தை முன்னிட்டுத்தான் இந்த ஒரு தலைப்பை எனக்கும் உங்களுக்கும் நான் தேர்ந்தெடுத்தேன். முதலிலே சூரா அன்-நாசியாத், அல் குர்ஆனின் 79வது அத்தியாயம், அதனுடைய 37, 38, 39, 40, 41 ஆகிய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பித்தேன். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எவர் அல்லாஹ் விதித்த சட்டங்களை மீறுகிறாரோ, அற்பமான இந்த உலக வாழ்க்கையை விரும்புகிறாரோ, நரகம், அல் ஜஹீம் என்ற அந்த நரகம் அதுதான் அவருக்கு தங்குவிடம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. யார் பயப்படுகிறார், மகாம ரப்பிஹி, தன் இறைவனுக்கு முன்னால் தன் ரப்புக்கு முன்னால் நிற்கும் நிலையை நினைத்து, நான் இந்த உலகத்திலே எதை செய்தாலும் அதற்காக அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவேன், கணக்கு கேட்கப்படுவேன் என்ற பயம் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ. வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, நஃப்ஸை தன் ஆன்மாவை தன்னை தடுத்துக் கொள்கிறார், அனில் ஹவா, அது விரும்புகின்ற விஷயங்களை விட்டு. அல் ஹவா என்பதற்குரிய விளக்கத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். அல் ஹவா, அந்த நஃப்ஸ் விரும்புகின்ற, நஃப்ஸு ஆசைப்படுகின்ற, நஃப்ஸ் தேடுகின்ற, நஃப்ஸு இச்சையிக்கின்ற சொல், செயல், கொள்கை, பழக்க வழக்கங்களை விட்டு அந்த நஃப்ஸை யார் தடுத்துக் கொள்கிறாரோ, அல்லாஹுவிற்கு முன்னால் நிற்பதை யார் பயப்படுகிறாரோ, மன இச்சையை விட்டு நஃப்ஸை யார் தடுத்துக் கொள்கிறாரோ, ஃபைனல் ஜன்னத் ஹியல் மவ்வா, சொர்க்கம்தான் நிச்சயமாக உறுதியாக அவருக்கு தங்குமிடம். எவ்வளவு அழகாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழு வாழ்க்கையில் ஷரியா, அவனுடைய சட்டங்களை, அவனுடைய தீனை கடைபிடிப்பதற்குண்டான பண்புகளை இந்த வசனத்திலே சொல்லி முடிக்கின்றான். பாருங்கள், சொர்க்கத்திற்குரிய வழி எது, நரகத்திற்குரிய வழி எது, அல்லாஹ் விதித்த சட்டங்களை மீறுவது, உலகத்தை நேசிப்பது, மறுமையை புறக்கணிப்பது, வஆஸரல் ஹயாத்த துன்யா, மறுமையை புறக்கணித்து துன்யாவை தேடுவது, அல்லாஹுவின் விருப்பத்தை புறக்கணித்து துன்யாவை தேடுவது, ஷரியத்துடைய சட்டங்களை மீறி துன்யாவை தேடுவது. ஏனெனில் துன்யாவை சம்பாதிப்பதோ துன்யாவை தேடுவதோ அது மட்டும் அல்லாஹுடைய மார்க்கத்திலே தடுக்கப்பட்டதல்ல. அல்லாஹுடைய மார்க்கத்திலே எது தடுக்கப்பட்டது? ஷரியத்தை மீறி துன்யாவை தேடுவது, மறுமையை மறந்து உலகத்தை தேடுவது, சொர்க்க இன்பங்களை மறந்து உலக இன்பங்களை தேடுவது. இப்படி செய்தால் நரகம், அல்லாஹுவை பயந்து மன இச்சைகளை விட்டு தடுத்துக் கொண்டால் சொர்க்கம். இது அல்லாஹுடைய வசனம், சூரா நாசிஆத்துடைய வசனம். அடுத்து உங்களுக்கு ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினேன், இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கின்ற ஹதீஸ். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை படைத்தான், நரகத்தையும் படைத்தான். ஜிப்ரீலுக்கு கூறினான், நீங்கள் சொர்க்கத்தை பார்த்து வாருங்கள், அந்த சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்காக நான் தயாரித்திருக்கின்ற அருட்கொடைகளை நீங்கள் பார்த்து வாருங்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சென்று சொர்க்கத்தையும் அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் நல்லோருக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்ற நேமத்துகள் அருட்கொடைகளை பார்த்து வந்து சொன்னார்கள், அல்லாஹுவே உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, சொர்க்கத்தை பற்றி கேள்விப்படுகின்ற எல்லோரும் அதில் நுழைய வேண்டும் என்று ஆசை கொள்வார்கள், நிச்சயமாக நுழைந்து விடுவார்கள் என்று கூறினார்கள். பிறகு அல்லாஹ் கட்டளையிடவே மனம் விரும்பாத, மனதிற்கு சிரமமாக இருக்கின்ற, மனதிற்கு சுமையாக இருக்கின்ற பல அமல்கள், சொல்லுகள், கொள்கைகளை கொண்டு அந்த சொர்க்கத்தை சூழ வைத்தான், சொர்க்கத்தை அடைத்தான். பிறகு ஜிப்ரீலுக்கு கூறினான், ஜிப்ரீலே சென்று பார்த்து வருவீராக. அவர்கள் பார்த்தபோது மனித நப்சுக்கு விரும்பாத செயல்களை கொண்டு சொர்க்கம் சூழப்பட்டிருந்தது. அப்போது சொன்னார்கள், அல்லாஹுவே நான் பயப்படுகிறேன், சொர்க்கத்தில் யாரும் நுழையாமல் இருந்து விடுவார்கள் என்று, சொர்க்கத்தில் யாரும் நுழையாமல் இருந்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன். பிறகு அல்லாஹ் கூறினான், நரகத்தையும் நரகவாசிகளுக்காக நான் அதில் தயார் செய்திருக்கின்ற வேதனைகளையும் பார்த்து வருவீராக. அதை பார்த்து வந்த ஜிப்ரீல் கூறினார்கள், அல்லாஹுவே உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, இதை கேட்பவர் எவரும் அதில் நுழைய ஆசைப்பட மாட்டார், அதில் நுழைய மாட்டார். அல்லாஹ் நரகத்தை சூழ வைத்தான், நரகத்தை சுற்றி நப்சு விரும்புகின்ற இச்சைகளை கொண்டு வந்து வைத்தான். மனிதனுடைய விருப்பங்கள், மனிதனுடைய ஆசைகள், அற்ப இன்பங்களை கொண்டு அந்த நரகத்தை சூழ வைத்தான். பிறகு கூறினான், ஜிப்ரீல் சென்று பார்த்து வருவீராக. பார்த்து வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹுவே உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, நான் பயப்படுகிறேன், இந்த நரகத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று. இந்த குர்ஆன் வசனத்தையும் இந்த ஹதீஸையும் நாம் முதலில் நினைவில் வைக்க வேண்டும். சொர்க்கம் செல்ல வேண்டுமென்றால் அதற்காக நப்சு விரும்பாத காரியங்களை செய்தாக வேண்டும், புரியுதுங்களா? நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் நப்சு விரும்புகின்ற விஷயங்களை விட வேண்டும், புரியுதா? சொர்க்கத்தை அடைய வேண்டுமென்றால், சொர்க்க இன்பங்களை அடைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? நப்சு விரும்பாத காரியங்களை செய்ய வேண்டும். நரகத்தை விட்டு நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் நப்சு எதை ஆசைப்படுகிறதோ, அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, நான் கூறிய குர்ஆன் வசனத்தையும் நபிமொழியையும் நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். இந்த வசனத்திலே கூறப்பட்ட அந்த வாசகம் அல் ஹவா, அல் ஹவா, இதற்கு தமிழிலே விருப்பம், மன இச்சை, மனம் விரும்புகின்ற ஆசைகள், எண்ணங்கள் என்று சொல்லலாம். அல்லாஹு தஆலா நம்முடைய கல்பிலே, நம்முடைய நப்சிலே இந்த ஹவாவை படைத்திருக்கிறான், இந்த ஆசையை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த ஆசையை கட்டுப்படுத்துகின்ற அறிவையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஹவா, இது மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஆசை. இந்த ஆசையை கட்டுப்படுத்துகின்ற, இந்த ஆசையை வழிநடத்துகின்ற சாதனம்தான் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அல் அக்கல், அறிவு என்பது. அரபியிலே அறிவுக்கு அக்கல் என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால், லிஅன்னஹு யஅக்கிலுல் இன்சான், இந்த அக்கல், இந்த அறிவு மனிதனை கட்டுகிறது, முறைப்படுத்துகின்றது, அவனுக்கு கேடு விளைவிக்கின்ற, அவனுக்கு இடையூறு தருகின்ற, அவனுக்கு பின்னால் பாதிப்பாக அமைகின்ற காரியங்களை விட்டு அவனை தடுக்கின்றது அக்கல். மிருகங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹவா ஆசையை கொடுத்திருக்கிறான், ஆனால் அதை கட்டுப்படுத்துகின்ற அக்கலை அல்லாஹ் கொடுக்கவில்லை. மிருகங்களின் தன்மைகள் என்ன? தான் எதை சாப்பிட வேண்டுமோ அந்த உணவுப் பொருளை பார்த்தால் போதும், அது சாப்பிட சென்று விடும். அது யாருடையது, எங்கு இருக்கிறது, யாருக்கு சொந்தமானது என்பதை பற்றியெல்லாம் அது சிந்திக்காது. அந்த மிருகத்திற்கு மலம் ஜல தேவை ஏற்பட்டுவிட்டால் எந்த நேரம் எங்கே இருக்கிறோம் என்பதை பற்றி எல்லாம் அது சிந்திக்காது, அது அதனுடைய தேவையை அங்கே பூர்த்தி செய்து கொள்ளும். மனிதன் அப்படி அல்ல, அவனுக்கு பசி ஏற்படுகிறது, உணவு முன்னால் இருக்கிறது, ஆனால் அந்த உணவை சாப்பிடுவதற்கு முன்பு அவன் யோசிப்பான், இது யாருடைய உணவு, யாருக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற உணவு, இந்த உணவிலே நல்லது இருக்கிறதா, இந்த உணவிலே விஷம் கலக்கப்பட்டிருக்கிறதா, இந்த உணவு எனக்காக உள்ளதா பிறருக்காக உள்ளதா, எனக்கு சொந்தமானதா மற்றவர்களுக்கு சொந்தமானதா. அதுபோன்று இயற்கை தேவை ஏற்படும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கென்று நேரம் இடத்தை மனிதன் தேடிச் செல்கின்றான். அது ஏற்பட்ட மாத்திரத்திலேயே அவன் தன் தேவைகளை முடித்து விடுவது கிடையாது. இதற்கு என்ன காரணம்? அவனிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அக்கல். இந்த அக்கல் அவனுடைய ஹவாவை, அவனுடைய ஆசையை, அவனுடைய அந்த மன எண்ணத்தை தடுக்கின்றது. புரியுதுங்களா? இப்ப நம்முடைய உள்ளத்திலே இயற்கையாக ஆசை இருக்கிறது. இந்த ஆசையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததற்கு காரணம் என்ன? இந்த ஆசை இருந்தால்தான், இந்த ஆசை அதன் அளவிலே, அது எந்த அளவில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறானோ அந்த அளவில் இருந்தால்தான் உலக வாழ்க்கை இயங்கும். உணவின் மீது உங்களுக்கு ஆசை இல்லை என்றால் சாப்பிட மாட்டீர்கள், சாப்பிடவில்லை என்றால் வாழ முடியுமா? அதுபோன்று ஆண் இனம் பெண் இனத்தின் மீது ஆசை கொள்கிறது, பெண் இனம் ஆண் இனத்தின் மீது ஆசை கொள்கிறது, அதனால் திருமணம் ஏற்படுகிறது, குழந்தை பிறக்கிறது, உலக வாழ்வு தொடர்கிறது. அந்த இல்லை, அந்த ஆசை இல்லை என்று சொன்னால் திருமணம் நடக்குமா? திருமணத்திற்கு விருப்பம் வருமா? வராது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆசைக்கென்று ஒரு அளவை வைத்திருக்கிறான். அந்த அளவுக்குள் ஆசை இருக்கும் போது அந்த ஆசை வரவேற்கப்பட்டதாக, அது மனிதனுக்கு நன்மையை தருகின்றதாக மாறுகிறது. எப்போது மனிதன் இந்த ஆசைக்குரிய அளவை எடுத்து விடுகிறானோ, ஆசைக்குரிய அளவு என்ன? ஹுதுது ஷரியா, ஷரியத்துடைய அந்த எல்லை. மார்க்கம் வரையறுத்து தந்துள்ள சட்டங்கள், இதை மீறி அந்த ஆசையை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறானோ அப்போது இவன் உலகத்திலும் கேவலம் அடைகிறான், மறுமையில் மிகப்பெரிய கேவலத்தை சந்திக்கின்றான். இன்று நீங்கள் எல்லாம் வாலிபர்கள், சிலர் வாலிப பருவத்தை அடைபவர்கள். இந்த காலகட்டம் இருக்கிறதே மிக ஒரு போராட்டத்திற்குரிய காலகட்டம், சோதனை நிறைந்த காலகட்டம், நஃப்ஸோடு போராடுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டம். ஷரியத்தின்படி செல்வதா அல்லது நஃப்ஸு வழிகாட்டுகின்ற ஹவா இச்சையின்படி செல்வதா? இந்த வயதிலே யாரும் தன்னை கட்டுப்படுத்துவதை விரும்புவதில்லை. வாலிப வயதில் எந்த நல்லதை சொன்னாலும் சரி அது கசப்பாக வெறுப்பாக தெரியும். தந்தையின் அறிவுரை கசப்பாக தெரியும், தாயின் அறிவுரை கசப்பாக தெரியும், ஆசிரியரின் அறிவுரை கசப்பாக தெரியும். வாலிபர்கள் விரும்புவது என்ன? என் செயலில் யாரும் குறுக்கிடக்கூடாது. அவர்கள் தங்களுக்கென்று ஒரு விதியை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், நான் எது செய்தாலும் எனக்கு அது நல்லதுதான், நான் விரும்புவதை எல்லாம் செய்துவிட வேண்டும். பொதுவா இந்த மனப்போக்கும் இருக்கா இல்லையா எல்லார்ட்டையும்? என்னை யாரும் தடுக்கக்கூடாது, நான் பார்ப்பதை தடுக்கக்கூடாது, நான் கேட்பதை தடுக்கக்கூடாது, நான் செல்லுகின்ற இடத்திலிருந்து என்னை தடுக்கக்கூடாது, யாரோடு வேண்டுமானாலும் பழகுவேன், எப்படி வேண்டுமானாலும் பழகுவேன், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பழகுவேன், எதை வேண்டுமானாலும் வாங்குவேன், எங்கு வேண்டுமானாலும் செல்லுவேன், என்னை யாரும் ஏன் என்று கேட்கக்கூடாது. இருக்கா இல்லையா இந்த பக்குவம்? இருக்கா இல்லையா? யாராவது ஏன் என்று கேட்டால் உடனே அவர்களுடன் பகைமை, அவர்களுடன் சண்டை. தொடர்ந்து சில நாட்கள் தந்தை ஏன் என்று கேட்டால் கண்டித்தால் வீட்டை விட்டு ஓடுகின்ற வாலிபர்களை பார்க்கிறோம். இருக்காங்களா இல்லையா? அம்மாவின் கண்டிப்பு தாங்காமல் நண்பனின் வீட்டிலே தங்குகின்ற பிள்ளைகளை பார்க்கிறோம். இவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு சாவி யார் தருகிறார்கள்? நப்சு தருகிறது. ஆகவே இந்த நப்சை பற்றி, இந்த நப்சுடைய ஆசைகளை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் நாம் இந்த நப்சு சொல்லுகின்ற தீங்கை, தீங்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. புரியுதா நான் பேசுறது? நம்ம எல்லாருக்கும் இது தேவை, குறிப்பாக இந்த வயசுல உள்ளவங்களுக்கும், குறிப்பாக மார்க்கத்தின்படி செயல் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்ற எல்லாருக்கும் இந்த நப்சை பற்றி அறிந்து இந்த நப்சுடைய ஊசலாட்டங்கள் ஹவா. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12க்கு மேற்பட்ட இடங்களிலே இந்த நப்சுடைய ஆசைகள், இச்சைகளை பற்றி கண்டித்து சொல்லுகின்றான். வழிகட்டவர்கள் இந்த நப்சுடைய மன இச்சைகள் ஹவா, ஹவாவுக்கு பின்னால் சென்ற காரணத்தால் தான் வழிகட்டார்கள் என்று தெளிவாக சொல்லுகின்றான். மிகப்பெரிய கல்விமான், இறை அச்சத்திலும் இறை வணக்க வழிபாட்டிலும் அல்லாஹுடன் நெருக்கத்தை அடைந்திருந்தவர்கள். எப்படி என்றால் அவர்கள் யா அல்லாஹ் மழை பொழி என்று சொன்னால் மழையை அல்லாஹ் பொழிவித்துக் கொண்டிருந்தார். யா அல்லாஹ் இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியம் உடனே நடந்துவிடும். அந்த அளவிற்கு அல்லாஹுடன் நெருக்கமாக இருந்தவர்கள். அவர்கள் வழிகட்டார்கள், நரகத்திற்குள் நுழைந்தார்கள், அல்லாஹுவால் சபிக்கப்பட்டார்கள். என்ன காரணம் என்று அல்லாஹ் சொல்கிறான்? ஹவா, நஃப்சு சொன்ன வழியிலே, மன இச்சையின் வழியிலே சென்றார்கள். சூர அல் அஅராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய 175, 176, 177, 178 ஆகிய வசனங்கள் ஒரு வரலாற்றை 5 வரிகளிலே அல்லாஹ் சுருக்கமாக நமக்கு சொல்கின்றான். வத்லு அலைஹிம் நபா அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா فانسلخ منها فاتبعه الشيطان فكان من الغاوين ولو شئنا لرفعناه بها ولكنه اخلد الى الارض واتبع هواه فمثله كمثل الكلب ان تحمل عليه يلهث او تتركه يلهث ذلك مثل القوم الذين كذبوا باياتنا فقصص القصص لعلهم يتفكرون.
இந்த வசனத்தில் நான் உங்களுக்கு கூறிய அந்த ஒரு சிறந்த இறையடியார் நல்லவரின் சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கல்வி இருந்தது, இறை அச்சம் இருந்தது, அல்லாஹ்விடம் நெருக்கம் அவருக்கு இருந்தது. இவை இருந்தும் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நப்சு சொன்ன வழியிலே சென்ற காரணத்தால் அல்லாஹுவால் அவர் சபிக்கப்பட்டார். அல்லாஹுவின் அருளில் இருந்து அவர் அப்புறப்படுத்தப்பட்டார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த நஃப்சுடைய ஆசை அல் ஹவா என்று சொன்னோம் அல்லவா, நஃப்சு ஒன்றின் பக்கம் உங்களை இழுக்கிறது, நஃப்சு ஒன்றை ஒன்றின் பக்கம் உங்களை அழைத்து செல்கிறது. பெரும்பாலும் இந்த நஃப்சுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் தடுத்த காரியத்தின் பக்கம் நம்மை அழைத்து செல்லும். இன்ன நஃப்ஸ லஅம்மாரதுன் பிஸ்ஸூ அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த நஃப்ஸ் தீமையின் பக்கம்தான் ஏவுகின்றது. ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக அவன் பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான சாதனம் எது? நம்முடைய நஃப்ஸ், நம்முடைய ஹவா. ஷைத்தான் வெளியிலிருந்து இந்த நஃப்ஸுக்குள் ஊசலாட்டத்தை போடுகின்றான், இந்த நப்சு நமக்கு தீமையை சொல்லுகிறது. உள்ளிருந்தே இந்த ஆசை எழும் காரணத்தால் மனிதன் அதன் பக்கம் விரைந்து சென்று விடுகிறான். உங்களுடைய மனதுக்குள்ளேயே அந்த ஆசை கிளம்பி விட்டதற்கு பிறகு, ஏற்பட்டதற்கு பிறகு, அடுத்து உங்களுடைய கை கால் எல்லாம் அதன் பக்கத்திலே செயல்பட ஆரம்பித்து விடும். உங்களுடைய சிந்தனை அதற்கு அடிபணிய ஆரம்பித்து விடும். அதை நீங்கள் நியாயப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். அப்ப இந்த நப்சுடைய இந்த செயல்பாடுகள் இருக்கின்றது அல்லவா, இந்த செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்வதற்கும், இந்த செயல்பாடுகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சில வழிமுறைகள் இருக்கின்றன, சில வழிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் போது நம்முடைய பாதை எத்தகைய பாதை, அல்லாஹ் விரும்புகின்ற பாதையா, அல்லாஹ் வெறுக்கின்ற பாதையா, இந்த பாதையில் சென்றால் சொர்க்கமா நரகமா என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த நப்சை அடக்குகின்ற வழிகள் தான் இவை. என்ன, முதலாவதாக ஒரு விஷயத்தை நாம் நமக்கு புரிய வைக்க வேண்டும். அதாவது இதற்கு சொல்வோம் தர்பியத்துன் நப்ஸ் வதத்ரீபுஹா வதம்ரீனுஹா, நீங்களாக உங்களுக்கு பயிற்சி அளித்தல், நீங்கள் உங்களை கட்டுப்படுத்துதல். எப்படி, நீங்கள் உங்களுடைய கல்வோடு பேசுதல், உங்களை உங்களை நீங்கள் உங்களுக்கு புரிய வைத்தல். நான் சொல்லி நீங்க புரிஞ்சுக்க முடியாது, நான் சொல்வதை கொண்டு நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம். அதை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் நீங்கள் தான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும், நீங்கள் தான் உங்களுக்கு அவற்றை விளக்கி வைக்க வேண்டும். நான் இவ்வுலகத்திலே மன இச்சையை பின்பற்றுவதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல. இந்த உலகத்தில் நான் படைக்கப்பட்டது என் மன விருப்பத்தின்படி வாழ்வதற்கு அல்ல. மன விருப்பத்தின்படி நடந்தால் அதனுடைய பின் விளைவு எப்படி இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலே நப்சு விரும்பும் போதும் அங்கே நாம் நம்முடைய கல்போடு பேச வேண்டும். நீ இதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, நீ இந்த வழியிலே சென்றால் உனக்கு என்ன பாதிப்பு. ஒரு சின்ன உதாரணம், ஒரு விருந்துக்கு போறீங்க, சுவையான உணவு இருக்கு, ருசியான உணவு, எவ்வளவு சாப்பிடலாம், பசிக்கு சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் ருசியா இருந்துச்சு, இன்னும் ஒரு கரண்டி சேர்த்து சாப்பிட்டீங்க, கொஞ்சம் பிரச்சனையோட முடியும். ருசியா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரொம்ப மனமா இருக்குது என்பதாக நீங்கள் அளவை கூட்டிக் கொண்டே செல்கிறீர்கள், அளவை அதிகப்படுத்திக் கொண்டே செல்கிறீர்கள். முடிவு என்ன ஆகும், பிரச்சனை ஆகுமாகாதா, ஆகுமாகாதா சொல்லுங்க, நிச்சயமாக பிரச்சனை ஆகும். இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். வழியில போறீங்க, ஒரு பெண் மேல உங்கள் பார்வைப்படுகிறது, அழகான பெண்ணு, நப்சு சொல்லுது இந்த பெண்ணோட பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இவ பக்கத்துல போனா எப்படி இருக்கும் அப்படின்னு நப்சு சொல்லுது, இவ என்னை பார்த்தால் எப்படி இருக்கும், நான் இன்னும் ஒரு முறை அவளை பார்த்தால் எப்படி இருக்கும், அவளோடு பழகினால் எப்படி இருக்கும் நப்சு சொல்லுது, சொல்லுதா இல்லையா. உடனே நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அதற்கேற்ப செயல்பட ஆரம்பிக்குது. நப்சுடைய முதல் உந்துதல், இந்த நேரத்தில் நம்முடைய அக்கல், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற அறிவு செயல்பட வேண்டும். அல்லாஹ் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறானா, அனுமதிக்கல. முதல் பார்வை உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இரண்டாவது முறை பார்க்காதீர்கள், ஒரு பார்வையை அடுத்து நீங்கள் பார்க்காதீர்கள். இப்ப சிந்திக்கணும், இந்த பெண்ணிடத்தில் நான் பேசுவதால் என்ன பிரச்சனை, மக்கள் யாரும் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான், வானவர்கள் பதிவு செய்கிறார்கள். சரி பார்த்தோம், பேசினான், பழக்கம் வைத்தான். கடைசியில எங்கே போய் முடியும் அது? ஜினாவிலே முடியும். பேச்சு ஒரு ஜினா, பார்வை ஒரு ஜினா, கல்பால் ஆசைப்படுவது ஒரு ஜினா. மனிதனின் உறுப்பு அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்பிக்கிறது. ஜினாவின் முடிவு என்ன? உலகத்திலும் கேவலம் இல்லையா, மறுமையில் பயங்கரமான கேவலம். தங்களின் கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற ஆண்கள் பெண்கள் இவர்களை புகழ்ந்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், யார் இதை மீறி தன் ஆசையை பூர்த்தி செய்ய நாடுகின்றார்களோ, ஃபமனிபதகா வரா அதாலிக ஃஉலாயிகஹுமுல் ஆதூன். யார் இதை மீறி தன் ஆசையை பூர்த்தி செய்ய நாடுகின்றார்களோ அவர்கள் வரம்பு மீறியவர்கள். அப்ப இந்த மாதிரி உள்ளத்தில் ஏற்படும் பொழுது முடிவை பற்றி சிந்திக்க வேண்டும். இது எங்க கொண்டு போய்விடும்? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஜினா விபச்சாரம் இருக்கிறதே அதோடு முடிவடைந்து விடுவது கிடையாது. விபச்சாரத்தால் கொலை ஏற்படுகிறது, சமூக பகைமை ஏற்படுகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும், உலகத்திலே எங்கெல்லாம் சமூக பகைமையும் கொலைகளும் நடக்கின்றனவோ அதன் பெரும்பாலான காரணம், அதிகமான காரணம் எதனால்? பெண்ணிடம் இருக்கின்ற தவறான பழக்கத்தால், பெண்ணோடு கொள்ளுகின்ற கள்ள தொடர்புகளால். நீங்கள் பத்திரிகைகளை எடுத்து பாருங்கள் அல்லது வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஆகவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அல் ஃபுர்கானிலே மூன்று தீமைகளை வரிவரியாக சொல்கின்றான். வலா இஸ்னூன் வலா யக்துலூன நஃப்ஸ் அல்லதீ ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக். ஜினா செய்ய மாட்டார்கள், உயிரை கொலை செய்ய மாட்டார்கள், ஷிர்க் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே அல்லாஹு தஆலா கொலைக்கு அடுத்ததாக ஜினாவை சொல்லுகின்றானே, காரணம் என்ன? இந்த ஜினாவால் தான் கொலைகள் பரவுகின்றன, உயிர்கள் கொல்லப்படுகின்றன. அப்ப நஃப்சு ஒன்றை விரும்பும் பொழுது நாம் என்ன நமக்கு சொல்ல வேண்டும்? இந்த அற்ப ஆசையை பூர்த்தி செய்வதற்காக நான் படைக்கப்பட்டவன் அல்ல, இந்த ஆசையை நான் இப்போது ஒரு சுகத்திற்காக நான் நிறைவேற்றினாலும் எனக்கு இதனால் நல்ல முடிவு ஏற்படாது, இதனால் எனக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு தான் பயங்கரமானது. புரியுதுங்களா? இரண்டாவதாக இந்த நஃப்சுடைய கட்டளையின்படி செயல்படுவதால், நஃப்சு சொல்லுகின்ற வழியிலே செல்வதால் மனிதன் தன் சிறப்பை இழக்கின்றான், தன் கண்ணியத்தை இழக்கின்றான், தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த மரியாதை இழக்கின்றான். இன்னைக்கு பார்க்கிறோம் ரொம்ப பேரு குடிப்பழக்கம் உள்ளவர்கள், மது அருந்துகின்ற பழக்கம், மது அருந்துகின்ற பழக்கம் உடையவர்கள். சில முஸ்லிம்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கிறது, அல்லாஹ் அவர்களை திருத்துவானாக. உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பழக்கத்தை. சமூகத்திலே ஒருவன் மது அருந்துகிறான், குடிகாரன் என்று சொன்னால் அவனை யாராவது கண்ணியப்படுத்துவார்களா? படுத்துவார்களா? அது ஒரு கேவலமான செயல். நஃப்சு என்ன செய்கிறது? அலங்கரித்து காட்டுகிறது, நஃப்சு இழுக்கிறது. இதனால் ஏற்படுகின்ற அந்த கேவலத்தை மனிதன் மறக்கும் போது, இதனால் ஏற்படுகின்ற அந்த இழிவை மனிதன் தன் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத போது அந்த குடிப்பழக்கத்தின் பக்கம் செல்லுகிறான். அப்ப நஃப்சில் இருந்து நம்மை தடுப்பதற்குண்டான இன்னொரு வழி என்ன? இதனால் இந்த நஃப்சுடைய வழியிலே செல்வதால் நமக்கு கண்ணியமா இழிவா? நஃப்சுடைய வழியிலே செல்வதால் நமக்கு கண்ணியமா இழிவா? ஒரு வியாபாரி வியாபாரம் செய்கிறார், கொஞ்சம் கலப்படம் செஞ்சு வித்தா கொஞ்சம் கூடுதல் லாபம் கிடைக்கும், கூடுதல் லாபம் கிடைக்கும். அந்த நேரத்தில் இதையும் யோசிக்க வேண்டும், பிடிபட்டால், மக்களுக்கு தெரிய வந்தால், கேவலமா இல்லையா, இவன் ஒரு கலப்படக்காரன், மோசடிக்காரன் என்று சொல்வார்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்து உதாரணம் சொல்வதாக இருந்தால், நீங்க பரீட்சை எழுதுவீங்க, எழுதுறீங்களா இல்லையா? இப்ப பரீட்சை எழுதும் போது பிட் அடிக்கிற பழக்கம், காப்பி அடிக்கிற பழக்கம், மற்றவங்களுடைய பேப்பரை பார்த்து திருடி எழுதுற பழக்கம், நப்சு சொல்லுது எப்படியாவது பாஸ் ஆயிடு, அதுக்காக என்ன செய்ய, பேப்பர் கொண்டு போ, கையில எழுதிக்கிட்டு போ, மறைச்சிக்கிட்டு போ, அடுத்தவன் பேப்பரை பார்த்து எழுது, சொல்லுதா இல்லையா? கண்ண குருடாக்குதா இல்லையா? நப்சு செய்கிறார் அப்படியே ஒருத்தர். அடுத்து பிடிபடும் போது எப்படிப்பட்ட கேவலம், கேவலம் எப்படிப்பட்ட கேவலம், அவர் உண்மையில் பரீட்சையிலே தோல்வி அடைந்திருந்தாலும் கூட அந்த கேவலம் கிடையாது, அவர் பிட்டடித்து காப்பி அடித்து பிடிக்கு பிடிபட்டால் ஏற்படுகின்ற கேவலம், அவர் உண்மையில் தோல்வியுற்றால் ஏற்படுகின்ற கேவலத்தை விட பெருசு. பரீட்சை ஹாலிலிருந்து வெளியாக்கப்பட்டுறார், உனக்கு இந்த வருஷம் பரீட்சை எழுதுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி, கேவலமா இல்லையா? உண்மையிலேயே அவர் எல்லா பரீட்சையும் எழுதி ஃபெயில் ரிசல்ட் அவருக்கு வந்தாலும் கூட வீட்டில் வர ஒன்னும் அவ்வளவு சொல்ல மாட்டாங்க, பரவாயில்ல அடுத்த வருஷம் நல்லா படின்னு சொல்லுவாங்க. சமூகம் வர ஒன்னும் ஃபெயில் ஆயிட்டீங்களா, பரவாயில்ல அடுத்த வருஷம் எழுதிக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் பரீட்சையில் காப்பி அடித்ததால் விரட்டப்பட்டவர், வெளியேற்றப்பட்டவர், எவ்வளவு பெரிய கேவலம், கேவலமா இல்லையா? அதே போல ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க நீங்க, அந்த பொறுப்புல உங்களுக்கு பல விதமான அலுவலர்கள் பணிகள் கொடுக்கப்படுது, நீங்க நேர்மையா நடந்தீங்கன்னா மக்கள் உங்களை கண்ணியப்படுத்துவாங்க, மோசடி செய்றீங்க, அந்த பொறுப்பில் இருந்து கொண்டு ஏமாற்றுகின்றீர்கள், நப்சு சொல்லுது, நப்சு சொல்லுது கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாம்னு சொல்லுது. ஆனால் அது வெளியே தெரிய வரும் பொழுது கேவலமா இல்லையா? இவன் பொது சொத்தில் மோசடி செய்தவன், இவன் மஸ்ஜிதுடைய சொத்திலே மோசடி செய்தவன், இவன் யாரு, பள்ளிவாசலுடைய மஸ்ஜிதுடைய ஹக்கிலே கை வைத்தவன், கேவலமா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, இந்த நப்சுடைய மன இச்சைகளை அடக்குவதற்குண்டான அடுத்த வழி என்ன? இந்த நப்சை அடக்கி அல்லாஹ்வின் கட்டளைப்படி சென்றால் எனக்கு ஏற்படக்கூடிய நற்புகழ்ச்சி என்ன, நல்ல பெயர் என்ன, அல்லாஹ் எனக்கு மக்களுக்கு மத்தியில் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன, இல்லை இந்த நப்சுடைய வழியிலே சென்றால் எனக்கு ஏற்படக்கூடிய இழிவு என்ன, எனக்கு ஏற்படக்கூடிய அவமானம் என்ன, நப்சு சொல்லுது. இன்னைக்கு மக்கள்கிட்ட ரொம்ப சர்வசாதாரணம் ஆகிவிட்ட ஒன்று. ஆனா அல்லாஹு தஆலா இன்னைக்கு வரைக்கும் இயற்கையான நல்லுள்ளம் படைத்தவர்கள் அந்த வெறுப்பு வச்சிருக்கிறான். ரெண்டு, வாலிப வயசுள்ள ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க, வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க, வீட்டை விட்டு பாக்குறோமா இல்லையா, வா ஓடி போயிடுவோம், வா ஓடி போயிடுவோம், ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கலாம், ஓடி போய் குடும்பம் நடத்திக்கலாம். இவர்கள் ஒரு சமூகத்திலே சமூக அந்தஸ்து பெற்று வாழ முடியுமா? ஒரு ஊரில் இவர்கள் சென்றால் கண்ணியமான மக்கள் வசிக்கின்ற அந்த சொசைட்டியிலே இவங்க ஒரு வீடு எடுத்து தங்கி வாழ முடியுமா? முடியுமா? யாருங்க நீங்க, என் பேரு, இவங்க யாருங்க, என்ன சொல்லுவாரு, என் மனைவி என்று சொல்ல முடியுமா? நிக்காகலையே கூட்டிட்டு வந்திருக்கிறேன், நான் காதலிச்ச பொண்ணு, அப்படியா கல்யாணம் ஆயிருச்சா, இன்னும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கல, எவ்வளவு பெரிய கேவலம். சரி, பிள்ளை பிறக்கிறது, அந்த பிள்ளைக்கு தெரிய வருது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்து கல்யாணம் பண்ண ஓடி வந்தவங்கன்னு சொல்லிட்டு, கேவலமா இல்லையா, கேவலமா இல்லையா? நப்சு சொல்லுகின்ற வழிகள் இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே, ஒரு கேவலத்திலே கொண்டு போய் முடிகின்ற செயல்கள், இதை புரியணும். இன்னைக்கு சொல்லு நப்சு, இதை செஞ்சிரு, ஓடு, செய், எடுத்துக்க, புடுங்கு, சொல்லு நப்சு சொல்லும். ஆனா சிந்திச்சு பார்க்கணும், நப்சு சொல்லும் நல்ல அழகான பேனா வச்சிருக்கிறானே, கேட்டா தரமாட்டான், சரி போட்டு அவன் எந்திரிச்சு அந்த பக்கமா எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான், எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான், செய்றாங்களா இல்லையா? சின்ன சின்ன அற்ப நோய்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நீங்கள் ஒரு திருடன், நீங்கள் ஒரு நாள் கையும் கழுவுமா, நீங்கள் மாட்டிக்கொண்டால், தமிழ்ல சொல்லுவாங்கல்ல பல நாள் திருடன், தெரிஞ்சிடும் நிச்சயமா. ஒரு தவறை மூன்று முறைக்கு மேல் நீங்கள் அதிகம் செய்தால், தௌபா செய்யவில்லை என்று சொன்னால், நிச்சயமா அல்லாஹ் காட்டி கொடுத்துருவோம், கேவலப்படுத்திடுவோம். மக்களுக்கு தெரிய வருது, உங்க நண்பருக்கு தெரிய வருது, உங்க தந்தைக்கு தெரிய வருகிறது, உங்கள் மனைவிக்கு தெரிய வருகிறது, உங்கள் பிள்ளைக்கு தெரிய வருகிறது, நீங்கள் திருடன் என்று. கேவலமா இல்லையா? இவ்வளவு பெரிய கேவலம். அன்பிற்குரியவர்களே, இந்த நஃப்ஸுடைய வழிகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இரண்டாவது மிக முக்கியமான அந்த சாதனம் என்ன? நஃப்ஸை அடக்குவதால், ஹவாவை அடக்குவதால், மன இச்சையை அடக்குவதால் எனக்கு ஏற்படக்கூடிய நற்புகழ்ச்சி என்ன? அல்லாஹ் மக்களுக்கு மத்தியிலே எனக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஹவாவுடைய வழியிலே, நஃப்ஸுடைய நஃப்ஸின் இச்சையுடைய வழியிலே சென்றால் எனக்கு ஏற்படக்கூடிய இழிவு என்ன, கெட்ட பெயர் என்ன? அதே போல மூன்றாவதாக, ஹவா நஃப்ஸு சொல்லுகின்ற இந்த மன இச்சை ஆசை இருக்கிறதே, இதை நீங்கள் செயல்படுத்தும் போது ஒரு சுகம் இருக்கும், ஒரு அற்ப சுகம் இருக்கும், ஒரு இன்பம் இருக்கும். ஆனால் அதை முடித்ததற்கு பிறகு, அதிலிருந்து விடுபட்டதற்கு பிறகு நிரந்தர துன்பம் இருக்கும். என்ன இருக்கும்? நிரந்தரமான துன்பம், அல் அதா. அதனால் ஏற்படுகின்ற வலி இருக்கிறது, அது தொடர்ச்சியாக இருக்கும், அது முடியாது. இதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த என்ன செய்கிறார்கள், தங்களின் உடல் ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பலர் விபச்சாரத்தை நாடுகிறார்கள். போறாங்களா இல்லையா? போறாங்களா இல்லையா? இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் ஜினா பெருகிவிட்டது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம் சமூகத்தை பாதுகாப்பானாக. இது ஒரு சிறந்த உதாரணம். நஃப்ஸுடைய ஆசையை மனிதன் தவறான வழியிலே பூர்த்தி செய்யும் பொழுது, ஹவாவின் பின்னால் செல்லும் பொழுது, அவனுக்கு ஏற்படுகின்ற அந்த நிரந்தர துன்பத்தை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட நோயை சாட்டினான் ஜினாவில் செல்லுகின்றவர்களுக்கு? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான் அல்லவா, யார் இதற்கு மீறி தன் இச்சையை தேடுகின்ற வழியை நாடுகிறார்களோ அவர்கள் வரம்பு மீறியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரம் பெருகிவிட்டால், ஃபாஹிஷா அசிங்கங்கள் பெருகிவிட்டால், அல்லாஹ் வானத்திலிருந்து நோய்களை இறக்குவான், அதற்கு மருந்துகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. எய்ட்ஸ் நோய் எப்படிப்பட்ட அதாவ், அதாவா இல்லையா? சோதனையா இல்லையா? எப்படிப்பட்ட தண்டனை அவர்களுக்கு! இது இஸ்லாம் அல்லாத நாட்டில் புரியறதுக்காக வேண்டி நம்ம சொல்றோம். இஸ்லாமிய நாடாக இருக்குமே ஆனால், ஒருவன் திருடினால் அவன் திருட்டு குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் போது, அவன் பிடிபடும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்ன? அவனுடைய கரம் வெட்டப்பட வேண்டும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வேதனை அவனுக்கு. ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டால் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்ன? திருமணமானவனாக இருந்தால் கல்லெறிந்து கொண்டு விட வேண்டும். திருமணம் ஆகவில்லை என்றால் 100 அடிகள் அவனை அடிக்க வேண்டும் சாட்டையால். எவ்வளவு பெரிய அதாப், அதாவா இல்லையா? அப்ப இந்த நஃப்ஸுடைய ஹவாவின் பின்னால் செல்லும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவு எவ்வளவு நிரந்தரமானது, அதனுடைய முடிவு எவ்வளவு பயங்கரமானது, அதனால் ஏற்படுகின்ற வேதனை. இன்னும் சொல்ல போனா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா, லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்நஃப்ஸில் லவ்வாமா. நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்களுடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், உங்களுக்குள் ஒரு கண்ணியம் மறைந்திருக்கும். நீங்கள் இந்த நல்ல வழிகளை மீறி செல்லும் பொழுது, உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் அல்லாஹ் படைத்திருக்கின்ற அந்த தூய ஆன்மா இருக்கிறதே, உங்களை பழிக்கும், உங்களை நிம்மதியற்றதாக ஆக்கிவிடும், உங்களை நிம்மதியற்றதாக ஆக்கிவிடும், உங்களுடைய வாழ்க்கையின் இன்பத்தை அது பறித்துக் கொள்ளும். ஆஹா, நான் இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேனே, நான் இப்படி ஒரு தவறு செஞ்சிருக்கிறேனே. மனசு உங்களை குத்திக்கொண்டே இருக்கும், உங்களை வேதனை செய்து கொண்டே இருக்கும். ஆசைக்கு அடிபணிந்து உடனே செஞ்சிடலாம், ஆனா செய்ததற்கு பிறகு ஆஹா நான் இப்படி செஞ்சிட்டனே, ஆஹா நான் இப்படி செய்துட்டனே. சில நேரங்கள்ல அதை வெளிப்படையாக அதை வெளிப்படையாக நிவர்த்தி செய்து கொள்ள முடியாமல் ஆகிவிடும். சில தவறுகள் இருக்கின்றன, அந்த தவறை வெளிப்படையாக நிவர்த்தி செய்ய முடியாது. ஏன் வெளியில சொன்னா பிரச்சனையாகி அது நமக்கு ஆபத்தாகி போயிடும், அதற்கு ஈடு செய்ய முடியல. அப்ப என்னாகும், இந்த நஃப்ஸ் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த நஃப்ஸ் உள்ளார இருந்து கல்பு நம்மை வேதனை செய்து கொண்டே இருக்கும். ஆக இந்த நஃப்ஸுடைய ஹவா இச்சையை பின்பற்றும் பொழுது ஒன்று வெளிரங்கமாக அதன் விளைவு நமக்கு நிரந்தர துன்பமாக அமையும், அல்லது உள்ரங்கமாக அந்த வேதனை உள்ளத்தில இருந்து கொண்டே இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா தம்பிங்களா? ஒரு செயலை உங்கள் நப்சு சொல்லுகிறது, இதை செய்ய அப்படின்னு சொல்லி, இங்க போ, இங்க வா, இதை எடு, இதை பாரு, இதை வையி, இதை செய் என்று உங்க நப்சு சொல்லுது. கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் உங்களை மறந்துவிட்டு அந்த இடத்துல இன்னொருத்தரை கொண்டாந்து வைங்க. இவர் இதை செய்தால், இதை பேசினால், இந்த இடத்திற்கு சென்றால், இதை பார்த்தால், இதை கேட்டால் நீங்கள் அங்கீகரிப்பீர்களா? நீங்கள் அங்கீகரிப்பீர்களா? அப்ப பிறர் செய்தால் தவறு என்று சொல்லுகின்ற நீங்கள், பிறர் செய்தால் குற்றம் காணுகின்ற நீங்கள், பிறர் செய்தால் இது செய்யக்கூடாத ஒரு செயல், இதை ஏன் செய்தா என்று கேள்வி கேட்கின்ற நீங்கள், நீங்களே அதை செய்தால் ஏன் அதை நியாயப்படுத்துகிறீர்கள்? புரியுதா தம்பி? சின்ன உதாரணமும் சொல்லலாம், பெரிய உதாரணமும் சொல்லலாம். உங்க காலேஜுக்கு நீங்க போறீங்க, சரியா? உங்க மனசுல சொல்லுது ஜூனியர் நாலு பசங்களை கூப்பிட்டு ரேகிங் பண்ணலாம்னு சொல்லி. நஃப்ஸு சொல்லுது நான் காலேஜில் சீனியர், நான் இந்த காலேஜில் ரொம்ப காலமாக படிக்கிறேன், எனக்கு வாய்ஸ் இருக்குது, புதுசாக சேர்ந்த நாலு பசங்களை கிண்டல் பண்ணலாம், அவங்கள துன்புறுத்தலாம் அப்படின்னு நஃப்ஸு சொல்லுது. நஃப்ஸு தானே சொல்லுது அத, சரியா? இப்ப நீங்க உங்க இடத்துல வச்சு மற்றவங்களை யோசிச்சு பாருங்க, உங்கள் விஷயத்திலே மற்றவர்கள் இப்படி நடந்து கொள்வதை நீங்கள் விரும்புவீர்களா? நீங்க ஒரு காலேஜில் போய் புதுசா சேர்றீங்க, பிறர் உங்களிடம் இப்படி நடந்து கொள்கிறார்கள், நியாயப்படுத்துவீங்களா, செய்வீங்களா? உங்களுடைய பர்சை புடுங்கிக்கிட்டு உங்களை நடந்து போக சொல்றாங்க, உங்களுடைய பேண்ட் சட்டையை கலட்ட சொல்றாங்க, உங்களுடைய போட்டிருக்கக்கூடிய கண்ணாடியை கலட்ட சொல்றாங்க, இன்னும் என்னென்னமோ அசிங்கங்களை அவர்கள் செய்கிறார்கள், அதை நீங்க நியாயப்படுத்துவீங்களா? ஆனால் அதே சமயத்திலே அதே தவறுகளை நீங்கள் ஒரு நாள் செய்கிறீர்கள், நீங்கள் ஒரு நாள் அந்த தவறுகளை கையாளுகிறீர்கள். சொல்றது புரியுதா? அப்ப ஒரு நஃப்ஸ் சொல்லுகின்ற ஒரு வழியிலே நாம், நம்முடைய நஃப்ஸ் சொல்லுகின்ற அந்த ஹவாவின் பின்னால் செல்லும் பொழுது நாம் சற்று யோசிக்கணும். இதே செயல்களை மற்றவர்கள் செய்தால் குற்றம் காணுகின்ற நான், எனக்கோ பிறருக்கும் தவறு என்று சொல்லுகின்ற நான், இதை எப்படி நான் செய்வது? அப்ப பிறருடைய கண்ணால், பிறருடைய கையால், பிறருடைய உடல் உறுப்புகளால் அந்த தவறுகளை பார்க்கும் பொழுது தவறு என்று சொல்லுகின்ற நாம், நாம் செய்யும் போது அவற்றை நியாயப்படுத்த ஆரம்பித்து விடுகின்றோம். வீட்டில் இது பெரும்பாலும் இப்படி நடக்கும். மூத்த அண்ணன் இருப்பார், சின்ன தம்பி இருப்பார். தம்பி தப்பு செய்யும் பொழுது அண்ணன் தட்டி கேட்பார். ஆனா அதே சமயத்துல தம்பி என்ன தப்பை செய்து விட்டு வருகிறானோ அதே தப்பை அந்த அண்ணன் செய்வா. நடக்குதா இல்லையா? அப்ப நாம் செய்கின்ற செயல் தவறு, இது நஃப்ஸ் சொல்லுகின்ற இச்சை என்பதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்ச நேரம் நம்முடைய அக்களுக்கு அறிவுக்கு வேலை கொடுத்து அந்த இடத்துல வேற ஆளை வச்சு பாருங்க, அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க. பாதிப்படைகின்ற நிலையிலேயோ பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நிலையிலேயோ எப்படி உங்களுக்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்களோ, எப்படி பிறருக்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்களோ, அது போலதான் அங்கே உங்கள் நிலைமை. அடுத்து இந்த நஃப்ஸ் சொல்லுகின்ற இந்த உலக இன்பங்கள் ஹவா இருக்கிறதே, அன்பிற்குரியவர்களே, இதன் உண்மை நிலையை பற்றி நாம் புரிய வேண்டும். இந்த ஐந்தாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு விருப்பத்தில் நம்ம செஞ்சிடறோம். முழு உலக இந்த இன்பத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா, இன்னமல் ஹயாத்து துன்யா மதா, உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்ற வேண்டாம். உலக வாழ்க்கை ஒரு அற்ப இன்பம்தான். இந்த உலகத்திலே நஃப்ஸுடைய இச்சைக்கு ஏற்ப, ஹவாவிற்கு ஏற்ப நாம் ஒரு என்ன இன்பத்தை அடைகிறோமோ உண்மையில் அது ஒன்றும் இல்லை. லைஸ பிஷை, அது ஒன்றுமே இல்லை. அந்த இன்பம் நிலையானதல்ல. அந்த இன்பம் நமக்கு ஒரு நிரந்தர சுகத்தை தரக்கூடியது கிடையாது. அது ஒரு அற்பமான ஒன்று. இன்னும் சொல்ல போனால் லைஸ பிஷை, ஒண்ணுமே கிடையாது. எடுத்து பாருங்க, உதாரணத்துக்கு சாப்பிடுறோம், ஆசையா இருக்கு சாப்பிடணும்னு சாப்பிடுறோம். இந்த துன்யாவுடைய இந்த சுவை, இது நிரந்தரமானதா? தொண்டையை விட்டு இறங்கினா போயிடும். ஜூஸ் குடிப்பீங்க, நாக்கில் இருக்கிற வரைக்கும் அப்படியே இனிமையா சுகமா இருக்கும். கீழே இறங்கினவுடனே முடிஞ்சு போச்சு. பிரியாணி சாப்பிடும் போது நல்ல சுவையா மனமா இருந்துச்சு, கீழே இறங்கினதுக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் திரும்ப அந்த பிரியாணியை வெளியில எடுத்து கொடுத்தா யாராவது சாப்பிடுவாங்களா? குடிச்ச ஜூஸ கக்கி கொடுத்தா சாப்பிடுவாங்களா யாராவது? அது போன்றுதான். மனிதன் பெறுகின்ற உடல் சுகமாக இருந்தாலும் சரி, லைச பிஷை. அப்ப மறுமையினுடைய இன்பத்தை நினைத்து பார்க்க வேண்டும். சொர்க்கத்தில் அல்ல நமக்கு கொடுக்கின்ற இன்பம் இருக்கிறதே, அது நிரந்தரமான இன்பம். சொர்க்கத்துல அது உணவின் ருசியாக இருக்கட்டும், உடலின் ருசியாக இருக்கட்டும், அல்லது மனதிற்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியாக இருக்கட்டும், அது நிலையானது. இன்னைக்கு ரொம்ப பேர் விபச்சாரத்துல இன்பத்தை தேடுறாங்க, புறம் பேசுறதுல இன்பத்தை தேடுறாங்க, கோல் மூட்டுறதுல இன்பத்தை தேடுறாங்க, பொய் பேசுறதுல இன்பத்தை தேடுறாங்க, ஏமாற்றி பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வதிலே இன்பத்தை, சுகத்தை, லாபத்தை தேடுகின்றார்கள். இருக்கா இல்லையா? இது எல்லாம் என்ன? லைச பிஷை, ஒண்ணுமே இல்லை. பொருள் சேகரிச்சார் சேகரிச்சார், ஏமாத்தி ஏமாத்தி கடைசியில் என்ன ஆகுது? நோயிலேயே எல்லாத்தையும் செலவு பண்ணி திரும்ப எங்க இருந்து ஆரம்பிச்சாரு அங்கேயே போயிடுறாரு. நடக்குதா இல்லையா? சோதனைகள், துன்பங்கள், அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் அவருக்கு மறக்க செய்து விடுகிறது. அப்ப இந்த துன்யாவுடைய லத்த துன்பம் இருக்கிறதே லைச பிஷை, இது ஒண்ணுமே கிடையாது. ஆறாவதாக, நான் என்னுடைய மன இச்சையை மிகைக்கும் போது எனக்கு ஏற்படுகின்ற அந்த ஒரு ஆன்மீக ஆற்றல், மனதில் ஏற்படுகின்ற உறுதி, தன்னைத்தானே கண்ணியப்படுத்துகின்ற ஒரு ஆன்மீக ஒரு உணர்வு, மகிழ்ச்சி, அந்த கட்டுப்பாட்டினுடைய வீரம், இதை நினைத்து பார்க்க வேண்டும். இதை நினைத்து பார்க்க வேண்டும். இல்ல, நான் என்னை என்னுடைய நஃப்ஸுக்கு பின்னால் விட்டு விடுகிறேன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நஃப்ஸு எங்க சொல்லுதோ அங்க போறேன், நஃப்ஸு எங்க சொல்லுதோ அங்க போறேன், நஃப்ஸு எதை செய்தோ சொல்லுதோ அதை செய்யறேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போது ஏற்படுகின்ற கல்விலே ஏற்படுகின்ற பலவீனம், இதை நீங்க பயிற்சி செய்து பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும். இந்த விஷயத்தை கேட்கறீங்கல்ல, நீங்க எடுத்து அடுத்தது பாருங்க. இந்த சபையை விட்டு நீங்க எந்திரிச்சதுல இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு நப்சு ஒன்னு சொல்லுது, எடுத்து போன் பண்ணுங்க. நப்சு சொல்லுது அங்க போங்குது, நப்சு சொல்லுது அவனை கூட்டிட்டு வா அங்க போவோங்குது. இப்படி பல விஷயங்களை நப்சு சரியத்துக்கு எதிராக நமக்கு ஏவுகிறது. அந்த நேரத்துல உங்களை அடக்குங்க. உங்களை நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன், உங்களோட நீங்க பேசு. இன்னைக்கு போலாம் இந்த சினிமாவுக்கு, நப்சு சொல்லுது ஒரே ஒரு சினிமா பார்த்துடலாம், இந்த சினிமா கடைசி சினிமா அப்படிங்குது. வேணா போக மாட்டேன், வேணா போக மாட்டேன் அப்படின்னு உங்களை தடுங்க. அந்த நேரத்துல நீங்க ராஜாவாயிருவீங்க, உங்க நப்சு உங்களுக்கு அடிமையாயிடுது. அப்போ ஒரு வீரம், ஒரு துணிவு, உள்ளத்துல ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் படைக்கின்றான். முகத்துல ஒரு வெளிச்சம், உங்களுடைய சொல்லுல ஒரு நேர்மை, நீங்க செய்கின்ற வணக்க வழிபாட்டுல உங்களுக்கு ஒரு திருப்தி. நப்சு அடக்கிட்டு நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு அங்க ஒரு திருப்தி, அங்க ஒரு ஈமானிய உணர்வு, ஒரு ஈமானிய வீரம், ரொம்ப கண்ணியமா போவீங்க. அதே சமயத்துல நப்சு சொல்லுகின்ற ஒரு தவறை நீங்கள் செய்து விட்டதற்கு பிறகு அந்த இடத்துல நீங்க கூனி குறுகி உங்களுக்கு முன்னால் நீங்கள் கேவலம் அடைகிறீர்கள். நப்சு உங்களை மிகச்சிருச்சு, நீங்க அதுக்கு கீழே வந்துட்டீங்க. நான் சொல்றது புரியுதா? உங்க நப்சு சொன்னுச்சு அந்த படத்துக்கு போவோம், இந்த சினிமாவுக்கு போவோம், அங்க போய் விளையாடுவோம், இங்க போய் விளையாடுவோம் சொல்லி கல்பு சொல்லுது. நீங்க அது சொன்ன மாதிரியே நீங்க செஞ்சிட்டீங்க. அப்ப பாருங்க, உங்களுக்குள்ளாரியே ஒரு கேவலம், ஒரு இழிவை, ஒரு அற்ப தன்மையை உணர்வீர்கள். ஆஹா, சே இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இந்த மாதிரி செஞ்சிட்டோமே என்று உங்களுக்குள்ளாரியே ஒரு குற்ற உணர்வு, ஒரு பழிப்பு, ஒரு பலவீனம். அதே சமயத்தில் அதற்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு அதை அடக்கிக் கொண்டு அதை வென்று அதற்கு மாற்றமாக நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய மனசுல பெரிய ஒரு வீரம், ஒரு விசாலம், ஒரு துணிவு, அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த ஈமானிய ஆற்றல், அந்த யக்கீன், அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கை, மறுமையின் மீது உள்ள நம்பிக்கை, விசாலம் அடைதல், சொர்க்க பாதம் உங்களுக்கு அப்படியே கண்ணுக்கு நேரா தெரியும், விசாலமான உலகம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியும், ஈமானுடைய உணர்வு உங்களை உங்களுடைய உள்ளங்களை ஆட்சி கொள்ளும். அதுக்கு மாற்றமான வழியில போகும் பொழுது என்ன ஆகும்? நஃப்ஸ்ல கேவலம் அப்படியே இருள் அடைந்து போய் விடுகின்றது நஃப்ஸ். அடுத்து ஏழாவதாக, இந்த நஃப்ஸுக்கு நாம் மாற்றம் செய்தால், இந்த ஹவா நஃப்ஸ் சொல்லுகின்ற இச்சைக்கு நாம் மாற்றமாக நடந்தால், அல்லாஹ் எனக்கு மறுமையில் கொடுக்கின்ற வெகுமதி என்ன? சொர்க்கத்தினுடைய இன்பங்களை நினைத்து பார்க்க வேண்டும், சொர்க்கத்தின் இன்பங்களை நினைத்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் கொடுக்கின்ற அருளை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலே மது அருந்தினார்களோ அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர்களுக்கு மதுவை ஹராமாக்கி விடுகின்றான். யார் இந்த உலகத்திலே தங்கத்தை அணிந்தார்களோ நாளை மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கு தங்கத்தை ஹராமாக்கி விடுகின்றான். இந்த உலகத்திலே யார் பட்டை அணிந்தார்களோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு பட்டை ஹராமாக்கி விடுகின்றான். அதுபோன்று இன்னும் சில ஹதீஸுகளிலே வருகிறது, யார் இந்த உலகத்திலே இசைகளை கேட்டார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் அந்த இசையை தடுத்து விடுகின்றான். அப்ப இந்த உலகத்திலே நப்சு சொல்லுகின்ற ஹவாவை தடுத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் எனக்கு கொடுக்கின்ற சொர்க்க இன்பம் என்ன? அல்லது இந்த நப்சுடைய வழியிலே சென்றால் எனக்கு நாளை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அதாப் தண்டனை என்ன? குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, சூரா அர் ரஹ்மான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள், ஒரு அடியான் பாவம் செய்ய எண்ணுகிறான், மன இச்சையின்படி செல்ல விரும்புகிறான், அந்த நேரத்திலே அல்லாஹுடைய நினைவு அவனுக்கு வருகிறது, அல்லாஹுடைய நினைவு அவனுக்கு வருகிறது, அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயம் அவனுக்கு வருகிறது, அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்று பயப்படுகிறான். அந்த பாவத்தை விட்டு அவன் விலகி விடுகிறான். இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம்தான் அந்த தனித்த சிறப்பிற்குரிய இரண்டு சொர்க்கங்கள். வலிமன் கஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். புரியுதா? இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஹதீஸை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்த அர்ஷல இருப்பார். ஆகிரத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்க. இந்த துன்யாலேயே அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை வச்சிருக்கிறான். நீங்க நஃப்ஸுக்கு பின்னால் செல்லவில்லை என்றால், உங்களுடைய மன இச்சைகளை நீங்கள் ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் பற்றி பிடிக்கும் போது, சொல்றது புரியுதுங்களா தம்பிங்களா? நேரம் குறைவா இருக்கிறதுனால சுருக்கம் சுருக்கமா கொண்டு வந்துட்டோம். நம்ம நினைச்ச ரெண்டு மணி நேரம் சொல்லிட்டு கடைசியில ஒரு மணி நேரத்துல முடிக்கணுங்கிறது வேண்டி ரொம்ப சுருக்கி ஜிப் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு இந்த விஷயத்த புரிய வைக்கணும், அவ்வளவுதான். முடிய போது ஒரு மூன்று நபர்களுடைய சம்பவம் இந்த ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய. அவங்க ஒரு காட்டு வழியில மலைகளுக்கு இடையில போய் கொண்டிருக்கும் பொழுது மழை பெஞ்சு ஒரு குகைக்குள்ளார போறாங்க. பெரிய பாறை விழுந்து குகை வாசல் அடைஞ்சிருக்கு. அதுல ஒருத்தர் என்ன செய்யறாரு? அல்லாஹ்விடத்துல துவா கேட்கிறார். என்னுடைய சாச்சா மக ரொம்ப அழகா இருப்பான், அவள் மேல எனக்கு ஆசை இருந்துச்சு, வறுமை வந்துச்சு, பஞ்சம் வந்துச்சு, என்னிடத்துல உதவி கேட்டு வந்தா, உன்னை எனக்கு தந்தால் நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னேன். சரி என்று சொன்னால் உதவி செய்தேன். கடைசியில் அவளிடம் என் ஆசையை நான் அடைந்து கொள்ள நாடிய போது அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்னால், நான் விட்டு விட்டு வந்து விட்டேன். யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய். அல்லாஹ் செஞ்சானா இல்லையா? அந்த இடத்துல அந்த பாறை அகன்றதா இல்லையா? அகன்றதா இல்லையா? அகன்றது. மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியத்தையும் பாருங்க. இந்த துன்யால அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம், உங்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு நீங்கள் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக ஆகிறீர்களே, இதை விட ஒரு கண்ணியம் இந்த உலகத்திலே இருக்குமா? அன்பிற்குரியவர்களே, இந்த நஃப்ஸுடைய வழி இருக்கிறது. இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை பற்றி விவரமாக விளக்கி இந்த ஏழு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய மன இச்சையிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்கு, நம் மீது நாம் ஆதிக்கம் செலுத்துவதற்கு, நமது நப்சு நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதை தடுப்பதற்கு இந்த ஏழு வழிகளில் நாம் இந்த நப்சை கட்டுப்படுத்த வேண்டும். சில குரானுடைய வசனங்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன், அவற்றை எழுதி நீங்கள் எடுத்து படித்து விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவை உங்களுடைய நப்சுகளை, ஹவாக்களை, உங்களுடைய மன இச்சையின்படி நீங்கள் செல்லுவதை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உதவியாக இருக்கும். முதலாவதாக சூரா நாசிஆத் 79வது அத்தியாயத்தினுடைய 37 41 வரை உள்ள வசனம். இரண்டாவது சூரா அல் அஆராஃபுடைய 175 78 வரை உள்ள வசனம். அடுத்ததாக சூரா அல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனம். அடுத்து சூரா அல் ஜாசியா 45வது அத்தியாயத்தினுடைய 23வது